إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நாடி இருக்கக்கூடிய எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒரு சில வளங்களோடு ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் அறிந்தோ அறியாமலோ ஒரு வரிசையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அது என்ன வரிசை என்றால், எங்களுடைய மன்னவை வாழ்க்கையை அடைவதற்கான அந்த வழிக்குரிய வரிசை. அந்த வரிசையிலே நிற்கக்கூடிய எங்களுக்கு முன்னால் யார் நிற்கிறார்கள் என்பதும் தெரியாது, எங்களுக்கு பின்னால் யார் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வரிசையிலே நாங்கள் மன்னரைக்கான அந்த பயணத்திலே முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இதனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய தோழர்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஏமாந்து விடாமல் இந்த உலகத்திலே காணக்கூடிய ஒரு சில இன்பங்களிலே நாங்கள் மூழ்கி விடாமல் நாங்கள் எந்த நோக்கங்களுக்காக படைக்கப்பட்டோமோ, எது நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கிறதோ, அந்த வாழ்க்கையை நோக்கிய அமைப்பிலே உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கையை முடிக்கக்கூடிய இந்த மரணத்தை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கியும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், எல்லா இன்பங்களையும் தகர்த்து எறியக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் இந்த மரணம் ஒரு வீட்டிலே நிகழ்ந்து விடுமேயானால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய சகல இன்பங்களும் அது இல்லாமல் போய்விடும் தற்காலிகமாக. அவர்கள் அந்த இன்பங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள், அவர்களுடைய சுக போகங்களை எல்லாம் அவர்கள் மறந்து விடுவார்கள். அந்த மரணம் சம்பவித்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அதே போன்று பள்ளியோடு தொடர்பாகுவதற்கும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறக்கூடிய அமல்களிலே ஈடுபடுவதற்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த நினைப்பு வெறுமனே மரணம் வந்தால் மாத்திரம் நீ இருக்கக்கூடாது, எல்லா தருணங்களிலும் இந்த மரணத்தை பற்றி ஒரு சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். அதுவும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தை பொறுத்தவரையில் பல மீடியாக்களின் ஊடாக
பல செய்திகளின் ஊடாக நாங்கள் கேள்விப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், மனிதர்கள் திடீர் திடீர் என்று மறைத்து விடுகிறார்கள். அவர்கள் எந்த இடம் என்று இல்லாமல் சுகபோகமாக இருந்தவர்கள், ஆரோக்கியமாக இருந்தவர்கள், அவர்களுடைய நோய்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லாத நிலையிலே இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் திடீரென்று மரணித்து விடுவதை இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று கூட நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் தான் பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே விழுந்து மரணித்திருக்கிறார். இப்படி இந்த மரணம் என்பது திடீர் மரணங்கள் என்பது இன்று நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே எங்களுக்கு சொன்னார்கள். என்னவென்றால், மறுமையினாலுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால், இந்த மௌத்துல் ஃபுஜ்ஆ, திடீரென்று ஏற்படக்கூடிய இந்த மரணம். எந்த விதமான அடையாளமும் இருக்காது, ஒரு வசியத்தை செய்வதற்கு நேரம் இருக்காது, தௌபா செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்காது. திடீரென்று ஒரு மனிதன் அவனுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு மரணத்தை அவன் சம்பவிப்பான். அவனுடைய நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி அவன் பயணித்து விடுவான். இது நாங்கள் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். தூங்கியவர்கள் எழவில்லை, தங்களுடைய கலாஹாசனத்துகளை நிறைவேற்றுவதற்காக அந்த இடங்களுக்கு சென்றவர்கள் திரும்பி வரவில்லை. அதே போன்று வியாபார தலங்களுக்கு சென்றவர்கள் அவர்கள் திரும்பி வரவில்லை. வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு மரணித்து விடுகிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு படிப்பினையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இதனை பார்க்கக்கூடிய நாம் எங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு முன்னால் யார் மரணிக்கப் போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பின்னால் யார் எங்களுக்கு எங்களை பின்னடக்கப் போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. அது தெரிந்தாலும் சற்று உயாராகி விடலாம். நாங்கள் எங்களுக்கு முன்னால் ஒருவர் இவர் தான் மரணிப்பார் என்று தெரிந்தால் அவருக்கு பிறகு நான் தான் என்று நான் என்னை தயார்படுத்த முடியும். ஆனால் அந்த எந்த ஒரு வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா கொடுக்கும். ஆனால் அடிக்கடி நீங்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்துங்கள், உங்களுடைய மரணத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் மூழ்கிவிடாதீர்கள், எந்த நேரத்திலும் உங்களை எதிர்நோக்கக்கூடிய அந்த மரணத்திற்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறார், يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد. மனிதர்களே, விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த மறுமை வாழ்க்கைக்காக, உங்களுடைய ஆத்மாவுக்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதற்காக நாங்கள் தயாராகுவது எங்களுடைய பொறுப்பு. ولا تكونوا كالذين نسوا الله فانساهم انفسهم. எவர்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டு அவர்கள் தங்களையும் மறந்து விட்டிருக்கிறார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். அவர்கள் யார்? அவர்கள் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய மனோவீச்சு எப்படி சொல்கிறதோ, அவர்களுடைய புத்தி, அவர்களுடைய நியாயங்கள் எப்படி இருக்கிறதோ அதே வழியிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்து நாங்களும் அவர்களை போன்று ஆகிவிட வேண்டும் என்று அல்லாஹ்வை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். யார் அப்படி அல்லாஹ்வுடைய உபதேசங்களை மறந்து விடுகிறார்களோ அவர்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எவர்கள் பாவிகளான இந்த சமுதாயங்களாக இருக்கிறார்களோ அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா நேர் வழிகாட்டப் போவதில்லை என்றும் அல்லாஹ் மிகத் தெளிவாக கூறுகிறார். எனவே இந்த எங்களை திடீரென்று எதிர்நோக்கக்கூடிய அந்த மரணத்திற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒன்று நிகழ்ந்ததற்கு பிறகு யா வைலனா இன்னா குன்னா ظالمین, அந்த மரணத்தினுடைய நிகழ்வுகளுக்கு பிறகு எங்களுக்கு கேடு உண்டாகவும் நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டோமே என்று நாங்கள் பிரலாபிக்காமல் நாங்கள் அழுது புலம்பாமல் எங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தி, உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்களை பயன்படுத்தி, நிகழ்வுகளை பயன்படுத்தி, இந்த பரவக்கூடிய இந்த நோய்களினுடைய விடயங்களை அவதானித்து அல்லாஹை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மரணத்திற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணத்திற்கான இந்த தயாரை பொறுத்தவரையிலே நான்கு விடயங்களிலே எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. நான்கு விடயங்கள், இவைகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அந்த நான்கு விடயங்களிலே முதலாவது என்னவென்றால், அல்லாஹோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களிலே நாங்கள் சரியாக இருந்து கொள்ள வேண்டும். ஹலால் ஹராம் பேணுகின்ற விடயங்கள் சீராக இருக்க வேண்டும். பாவங்கள், குஃப்ரான விடயங்கள், சிறுக்கான விடயங்களிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தால், அவை அவைகளை எப்படி நாங்கள் தௌபா செய்து விட வேண்டுமோ, ஒரு குஃப்ரை செய்துவிட்டால், ஒரு சிறுக்கை செய்துவிட்டால், அவர் மீண்டும் தன்னுடைய வழக்கை புதுப்பித்து இந்த இஸ்லாத்திலே மீண்டும் நுழைந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி எப்படி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தௌபா செய்து மீள வேண்டுமோ, அதே அடிப்படையிலே நாங்கள் மீண்டு விட வேண்டும். அதை நாங்கள் தாமதப்படுத்தக் கூடாது. ஏனென்றால் இது அல்லாஹுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை. அல்லாஹு தஆலா எங்களுக்கு எது ஹலால், எது ஹராம், எது குஃப்ர், எது ஷிர்க் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அவைகளெல்லாம் விளங்கிக் கொண்டுதான் இந்த மார்க்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதிலே இருக்கக்கூடிய நாங்கள் விளங்கி அந்த விடயங்களிலே சரியாக இருப்பதற்கு ஒவ்வொரு முஸ்லீமும் முயற்சி செய்ய வேண்டும். எவை எவைகளிலே அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே உங்களிடத்திலே பிழை இருக்கிறதோ, எவை எவைகளிலே நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்களோ, அந்தந்த தவறுகளை அதற்கு ஏற்றால் போல் தௌபா செய்து நீங்கள் வீழுவது என்பது உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதை ஒவ்வொரு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரணம் வந்ததற்கு பிறகு அந்த மனிதனுக்கு ஒரு செகண்ட் கூட தாமதிக்கப்பட மாட்டார். அந்த மனிதன் கேட்பான், எனக்கு ஒரு வாய்ப்பை தாயா அல்லாஹ், நான் என்னுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை வீணாக்கிவிட்டு வந்திருக்கிறேன், பல நன்மைகளை தொலைத்து விட்டு வந்திருக்கிறேன், பல பாவங்களிலே மூழ்கிவிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பை நீ தந்தால் நான் ஒரு சாலிகான நல்ல ஒரு மனிதனாக நான் மாறிவிடுவேன், உன்னுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய ஒரு கொடையாளியாக நான் மாறிவிடுவேன் என்றெல்லாம் ஒரு மனிதன் அந்த மரண தருவாயிலே அழுவான், புலம்புவான். அல்லாஹு தஆலா அந்த எந்த ஒரு வாய்ப்பையும் அந்த மனிதனுக்கு கொடுக்க போவதில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் முன்கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய விடயங்களிலே ஏதாவது அல்லாஹ் வானத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ், எங்களுடைய அனைத்து கேள்விகளையும் கேட்கக்கூடியவன் அல்லாஹ், அவனை திருப்திப்படுத்தக்கூடியவாறு எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்களை திருப்திப்படுத்துவது போன்றல்ல அல்லாஹை திருப்திப்படுத்துவது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டோம். அந்த தௌபாக்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும்.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد
அதே போன்று திடீரென்று எங்களை நோக்கக்கூடிய அந்த மரணத்திற்காக தயாராகக்கூடிய இன்னொரு அம்சம் என்னவென்றால், மனிதர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவுடைய மனிதர்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு அநியாயம் செய்திருந்தால், அந்த அநியாயம் எங்களுடைய நாவினால் ஏற்பட்டிருந்தாலும் சரி, அந்த அநியாயம் எங்களுடைய கையினால் ஏற்பட்டிருந்தாலும் சரி, எந்த வகையிலே அந்த அநியாயங்கள் நிகழ்ந்திருந்தாலும் சரி, அதற்குரிய அந்த மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய நேர காலங்களை நாம் தாமதிக்கக் கூடாது. அதற்கான ஒரு வாய்ப்பு வருவதைக்கும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கவும் கூடாது. ஏனென்றால் இதனை பற்றி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள், மன் கான லஹு மஸ்லமத்துன் லிஅகீஹி மின் அஜ்லிஹி அவ் ஷய்இ, யாருக்காவது ஒரு சகோதரருக்கு ஒரு அநியாயம், மானம் சம்பந்தமான ஒரு விடயத்திலோ, ஒரு செய்யாத ஒரு விடயத்தை செய்ததாக சொல்லி மக்களுக்கு மத்தியிலே பரத்தி விட்டார், அல்லது அவரிடத்திலே உள்ள ஒரு விடயத்தை அவரிடத்திலே போய் சொல்லாமல் ஏனையவர்களிடத்திலே, அல்லது ஒரு கடை தெருவிலே, அல்லது அவன் நல்லெண்ணம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்திலே போய் அவனுடைய பற்றி புறம் பேசிவிட்டார், ஏதோ ஒரு வகையிலே அவனுக்கு அநியாயம் செய்துவிட்டார் என்றால், அவருடைய அந்த அநியாயத்திற்காக வேண்டி அவர் இன்றைய தினமே பல்யதஹல்லல் மின்ஹுல் யௌம், இன்றைய தினமே நீங்கள் அதற்குரிய ஹலாலை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபல அல்லா யகூன லஹு யௌமுன் தீனாரும் வலா திர்ஹம், தீனாரோ திர்ஹமோ இல்லாத ஒரு நாள் ஏற்படுவதற்கு முன்னால் அந்த தீனாரோ திர்ஹமோ எந்த விதமான தாக்கங்களும் ஏற்படுத்தக்கூடிய அந்த நாள் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் அந்த தௌபாவை செய்து கொள்ளுங்கள், அவர்களிடத்திலே போய் மன்னிப்பை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுவும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் யாருக்காக அநியாயங்கள் செய்திருந்தால் மறுமை நாளிலே அந்த தீனாரோ திரகங்களோ எங்களுடைய சொத்து செல்வங்களோ எந்த விதமான பிரயோஜனத்தையும் எங்களுக்கு கொடுக்க போவதில்லை. அந்த நாள் ஏற்படுவதற்கு முன்னால் இன்றைய தினமே நீங்கள் சென்று அதற்குரிய ஹலாலை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையும் ஒவ்வொரு சகோதரர்களும் செய்து உங்களுக்கு மத்தியிலே சரியான அந்த சகோதரத்துவ உறவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த மரணம் என்பது மிக தொலைவில் இல்லை என்பதை நாங்கள் ஒருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அல்லாஹு தஆலாவும் எங்களுக்கு வலியுறுத்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு பிறகு நாங்கள் தயார்படுத்துவது, அவர்களை அல்லாஹ்வுடைய தீன் வழியிலே நாங்கள் வளர்ப்பது, நாங்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்கள் எங்களுக்கு இஸ்திக்பார் செய்யக்கூடிய அல்லது அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிள்ளையாக நாங்கள் வளர்த்தெடுப்பது, இது எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் கடமை. இதனை நபிமார்கள் செய்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார். நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய மரண தருவாயிலே தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அவர்களிடத்தினை கேட்டார்கள், எங்களுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள், உங்களுடைய கொள்கை என்ன, எப்படி நீங்கள் வாழப்போகிறீர்கள், சரியான முறையிலே நீங்கள் வாழ்வீர்களா என்பதை அவர்களிடத்திலே கேட்டு அவர்களுக்கு பிறகு நீங்கள் அவர்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் தொடர்ந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாத நிலையிலே உங்களுடைய மரணம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் பல இடங்களிலே சொல்லுகிறார். எனவே எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்னவென்றால் எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹுடைய தீனிலே வளர்ப்பதற்கும் அதற்கு அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பினை வளர்ப்பது என்பதும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடமை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மரணித்ததற்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக பாவ மன்னிப்பு கோர வேண்டும், அதே போன்று அவர்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதன் மூலமாக எங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் தயார்படுத்த வேண்டும். வெறுமனே உலக விஷயங்களை அடைந்து கொள்வதிலே மாத்திரம் நாம் கவனம் செலுத்தாமல், உலகத்திலே கௌரவங்களை அடையக்கூடிய வழிகளை மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்தாமல், நிரந்தரமான வாழ்க்கையிலே பல கோடி மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா எங்களை அழைத்து விசாரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நாங்கள் சரியான பதிலை கொடுக்கக்கூடியவாறு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயம், நான்காவது விடயம், நாங்கள் அனைவரும் எங்களுக்காக தயார்படுத்த வேண்டிய விடயம் என்னவென்றால் எங்களுடைய ஒரு சொத்து, எங்களுடைய ஒரு தர்மம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஏதோ ஒரு அமைப்பிலே வாழ வேண்டும். நாங்கள் ஒரு பள்ளியை கட்டுவதற்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு கிணறை அமைத்துக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு மரத்தை நாங்கள் நட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாலிகான பிள்ளையை நாங்கள் வளர்த்து விடுவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு கல்வியை நாங்கள் எங்கள் விட்டு சென்றிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் பிரயோஜனமடக்கூடிய வகையிலே எங்களுடைய ஒரு தர்மம், எங்களுடைய ஒரு செயல்பாடு அமைந்திருக்க வேண்டும். அந்த வகைகளிலே நாங்கள் ஒருவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் மரணத்திற்கு பிறகு எங்களுடைய அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகு அமல்கள் அதனுடைய பிரயோஜனத்தை அறிந்ததற்கு பிறகு அமல்களுடைய அந்த பிரயோஜனத்தை விளங்கியதற்கு பிறகு நாங்கள் அதனை தேடுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. அதனை தேடுவதற்குரிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் செய்யக்கூடிய நிரந்தரமான தர்மங்களிலே இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிரந்தரமான தர்மங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபடுவதோடு நாங்கள் அதற்குரிய வழிகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு மரத்தையாவது சரி, பிரயோஜனப்படக்கூடிய வகையிலே ஒரு மரத்தையாவது சரி நாங்கள் நட்டுவிட வேண்டும். அதுவும் நிரந்தரமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களிலே ஒன்று என்பதை ஒவ்வொரு சகோதரரும் புரிந்து கொள்ளுங்கள். சுருக்கம் என்னவென்றால், இந்த மரணம் மிக விரைவிலே எங்களை அடைய இருக்கிறது. அதற்காக எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் தயாரான ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருக்க வேண்டும். முதலாவது, அல்லாஹ்வுடைய விடயங்களிலே நாம் சரியாக இருந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே நாங்கள் சீராக இருந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சீர்படுத்தி விட வேண்டும். நான்காவது, எங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வழியை நாங்கள் திறந்து வைக்க வேண்டும்.